வணக்கம் நேயர்களே, சங்கநாதன் நிகழ்ச்சி பிளானட் FM 104.6 அலைவரிசையில் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழன்று சங்கே முழங்கு என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, தமிழுக்கு விசுவாபச வருடம், ஆவணி மாதம் 27ஆம் நாள், இஸ்லாத்திற்கு 20 ரபி உள் அல்வால் 1447ஆம் ஹிஜ்ரி வருடமாகும். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வளமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரலமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 22வது அதிகாரமான ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்தே முதலாவது குறள், 211வது குறள். ஒப்புரவு என்பது ஒரு கடப்பாடு, கடமை, கட்டாயம், கடைப்பிடிக்க வேண்டியது. ஒப்புரவுகள் கைமாறு கருதி செய்யப்படுவன அல்ல, அவை உலகிற்கு மனிதனின் கடமையாகும். மழை பொழியும் மேகத்திற்கு உலகம் என்ன கைமாறு செய்கிறது? ஒப்புரவானது கைமாறு கருதாத கொடை. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என ஆற்றும் கொள்ளோ உலகே. காணாதவர்க்கும் கடமை என்பதனை விளக்கும் குறள் இது. பயிரின் சிறப்பு பசுமை, பாலின் சிறப்பு வளம், வாழ்வின் சிறப்பு பொய் சொல்லாமை, ஒழுக்கம் தவறாமை, தீமை செய்யாமை, உதவி செய்தல். வாழ்க்கை இப்படி சிறப்பு அடைய வேண்டுமானால் மழை வேண்டும். மழையிலேயே வறுமை உண்டாகி உதவும் செயலும் நின்றுவிடும். பொய்யும் தீய ஒழுக்கமும் தீவினையும் பெருகும். வறுமை தாங்காமல் மக்கள் இந்த தீமைகளை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவர். பல மைல் தூரம் நடந்து கொண்டு வர வேண்டிய நீரை நாம் இருக்கும் இடத்திலேயே பெருகக் கொட்டுவது மழை. மழை பெய்த பின்னரும் மலை உதவும் அருவியை, அருவி உதவும் நதியை, நதி உதவும் வாய்க்காலை, வாய்க்கால் உதவும் வயலுக்கு அளவான நீரை. நிலம் குளிரும், கிணறு ஊறும், நிலத்தடி நீர் பெருகும். அதனால் கட்டிடங்கள் வெடிப்பு காணாது, நிலை பெறும், ஊர் தூய்மை பெறும். வாழ்விற்கு அடிப்படையும் துணையுமாய் வாழ்வேயாகும் மலைக்கு நாம் திரும்பச் செய்யும் உதவிதான் என்ன? மேகம் கேட்டாலும் நாம் செய்ய முடியுமா? உலகம் பரவலாக நன்மையடைய மக்கள் கேட்காமலே ஒரு கடமை போல மழை பெய்கிறது மேகம். அதேபோல் உலகம் சமுதாயம் நன்மையடைய அந்த மக்கள் கேட்காமலே உதவி செய்வது, அதை கடமையாக கருதி சிரத்தையோடு செய்வதே நல்லோர் பண்பு. உதவி மூன்று வகை: பெரியோர், மூத்தோர், சான்றோர், கற்றோர், வலியோர், தவத்தோர். இவர்களுக்கு செய்வது விருந்தோம்பல், இல்லாதவர்க்கு செய்வது ஈகை. கேட்காமலே சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய உதவிகள் ஏராளம் உண்டு. அது ஒப்புரவு, அது காணாதவர்க்கு செய்யும் உதவி. நல்லோர் அதை கடமையாக செய்வர். கைமாறாக ஒன்றையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்க மாட்டார்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என ஆற்றும் கொள்ளோ உலகு. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 22வது அதிகாரமான ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தின் முதலாவது குறள், 211வது குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்புசால் சங்கநாதம் வானொலி பிறப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பொழுதும் இனிமையானதொரு பொழுதாக அமைந்திட இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் உறுதியுள்ளவர்கள் செய்கின்ற காரியத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்ற பொருள்பட ஒரு சிறிய கதை கேட்டு சிந்திக்கலாம் வாருங்கள். ஓர் புகழ்பெற்ற வில்வித்தைக்கார ஜென் துறவியை அவர் கூட போட்டி போடுவதற்காக ஒரு திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் முன்வந்தார். துறவிக்கு சவால் விடக்கூடியவராய் அந்த இளம் வில்வித்தை வீரர் இருந்தார். இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினர். தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டு பொம்மையின் கண்ணில் மிகச் சரியாக முதல் அம்பால் அடித்து பின் அடுத்த அம்பால் அந்த அம்பையை இரண்டாக பிளந்து சாதனை செய்து காட்டினார் அந்த இளம் வீரர். அருமை என்று பாராட்டிய துறவி, என்னுடன் ஒரு இடத்திற்கு வா, அங்கு வந்து ஜெயிக்க முடிகிறதா என்று பார்ப்போம் என்றார். அடக்க முடியா ஆவலுடன் துறவியை பின்தொடர்ந்தார் இளம் வீரர். ஒரு பெரிய மலைச்சிகரத்தில் ஏறிய துறவி மிக உயரத்தில் இரண்டு மலைகளின் இடையே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறிய மரப்பாலத்தின் நடுவில் சென்று நின்றார். பாலம் ஒருவர் மட்டுமே செல்ல முடிந்ததாயிருந்தது. கீழே பாதாளம், கொஞ்சம் சறுக்கினாலும் மரணம் நிச்சயம். தன் வில்லை எடுத்த துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிகச்சரியாக அடித்தார். இப்போது உன்முறை என்றபடி பாலத்தில் இருந்து மலைப்பகுதிக்கு சென்று நின்று கொண்டார் அந்த துறவி. இளம் வீரருக்கோ கைகால் எல்லாம் உதறியது. கனியை சரியாக அம்பால் எய்ய முடியவில்லை. அவரது முதுகை தடவி கொடுத்த துறவி, உன் வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லை என்றார். உடம்பு வலிமை பெற வேண்டுமானால் மனம் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும். மன அமைதியை பொறுத்தே உங்கள் செயல் உறுதியமைகிறது. மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவள்வதில்லை. மன உறுதி உடையவர்களால் தான் பிறர்க்கு உதவ முடிகிறது என்ற நல்ல செய்தியை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் வானலையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
அடுத்து சங்கநாதம் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மனநிலை தமிழை பதிவு செய்து பங்குவற்றி இளந்தளிர் நிகழ்ச்சிகளுக்கு அலங்கரிக்கின்றனர். செல்வி துவாரகா குருவரன். குருவரன் ஸ்வீட்டா தம்பதிகளின் செல்வ புதல்வியான துவாரகா இன்று இளந்தளிர் நிகழ்ச்சிக்காக தந்த பங்களிப்பு இது.
ஒரு ஊரில் ஒரு தமிழர் இருந்தார். அவருடைய பெயர் தாசன். தாசன் என்றால் அதிமை. ஐயா, நான் உங்கள் அதிமை என்று சொல்லுவதன் பெருமை பதுக்கிற இனம் தமிழினம் தானே. ஆனால் இவர் மனிதர்களுக்கு அதிமை அல்ல. இவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. அழகான மனைவி, நன்றாக சமைக்க கூடிய மனைவி. இவள் ஒவ்வொரு நாளும் விதவிதமான பலகாரங்களை சமைத்து தருகிறாள். இவள் எதை கொடுத்தாலும் நல்லா இல்லை, இனியதாக இல்லை என்று சொல்லுவார். தான் சமைக்கிறது தான் இனிமை இல்லை என்று சொல்லுகிறார். இயற்கை இருப்பவற்றை கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்லுகிறார் என்று நினைத்து பலாப்பழத்தை வெட்டி அதன் விதையை நீக்கி சுளையை கொடுக்கிறாள். நன்றாக முச்சை கறிந்த கருத்த கொழும்பால் மாம்பழத்தை தோலை நீக்கி அதை வெட்டி சுவைக்க கொடுத்தாள். காத்துக்கு சென்று தேன் எடுத்து வந்து அப்படியே அதை பருக கொடுத்தாள். வீட்டில் வளர்த்த பசுவில் இருந்து பாலை கறந்து சர்க்கரையை சேர்த்து பருக கொடுத்தாள். நல்ல இளமையான தென்னை மரத்தில் இருந்து பறித்து செவ்வில நீர் கொதுக்கிறாள். அதையும் புதிக்கிறார். தேங்காயை திருவி அதை சர்க்கரை சேர்த்து பாகு செய்து கொதுக்கிறாள். அதையும் உண்டு கழித்தார். நான் தந்த உணவுகள் எப்படி இருந்தது என்று கேட்டாள். அதற்கு அவர், எனது அழகிய மனையாளே, நீ கனையின் சுளையை கொதுத்தாய், பழச்சாத்தை கொடுத்தாய், பாகு கொதுத்தாய், பால் கொதுத்தாய், தேன் கொதுத்தாய், இளநீர் கொதுத்தாய், எல்லாம் எனது நாவுக்கு இனிமை தந்தன. ஆனால் எனது உயிருக்கு எது இனிமை தருகிறது தெரியுமா? நீ தமிழில் பேசும் போது, நீ எமது பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி தரும் போது. மனைவி இதை எதிர்பார்க்கவில்லை. மனைவி சொன்னால், தமிழ் படித்தால் பிள்ளைகள் சோற்றுக்கு என்ன செய்வார்கள் என்று கேட்டாள். சோறு சோறு என்று நான் சொந்த நிலத்தையே இழந்து இருக்கிறோம். எதை பிடித்து வைத்திருக்க வேண்டுமோ அதை பிடித்து வைத்து இருக்காமல் வேறு எதை எதையோ பிடித்து வைத்து இருக்கிறோம். புதிர் போதாமல் அப்படி தேவையில்லாத எதை நாங்கள் பிடித்து வைத்து இருக்கிறோம் சொல்லுங்கோ என்றால், தமிழ் மக்களுக்கு மதப்பற்று இருக்கிறது, ஜாதி பற்று இருக்கிறது, தமிழ் பற்றோ இனப்பற்றோ இல்லை. மதமும் ஜாதியும் தமிழனை துண்டாக்கும், தமிழ் பற்றும் இனப்பற்றும் தமிழனை ஒன்றாக்கும். ஒன்றாக்கும் மொழி பற்றும் இனப்பற்றும் தான் நாங்கள் பிடித்து வைத்திருக்க வேண்டியது. கரியதை ஏறிய சுளையும் முச்சல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகித ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என் பேன் எனினும் தமிழ என் உயிர் என் பேன் கந்தீர். நஞ்சி அன்புதன் துவாரக குருபரன்.
அந்த அழகான தமிழ் பேச்சை வழங்கியவர் துவாரகா குருபரன். அதனைத் தொடர்ந்து ஜனிதா குமரேஷ் தம்பதிகளின் புதல்வன் ஹரின் குமரேஷின் பங்களிப்பு இளந்தளிரிற்காக.
அனைவருக்கும் வணக்கம். முடக்கன் என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு தலைவணங்கி, இன்று நான் உங்கள் முன் பள்ளியில் எனக்கு பிடித்திருந்த தலைப்பில் பேச வந்துள்ளேன். நான் பப்பகுரா சென்ட்ரல் ஸ்கூல் தமிழில் பப்பகுரா மத்திய பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அறிவு சுரங்க மகிழ்ந்ததற்கு ஆசிரியர் குலாம் துணை இருக்கும், இனிய நண்பர் சூழ்ந்திருக்க ஈங்கு கற்றல் இனித்திருக்கும், எத்தரத்தில் மாணவர் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும் என நான் விரும்பும் பள்ளியை சில வரிகளில் கூறிவிடலாம். எல்லோர் வாழ்விலும் மறக்க முடியாத அனுபவம் பள்ளி அனுபவமே. இவ்வகையில் எனக்கு பிடித்த பல விடயங்கள் என் பள்ளியில் உள்ளன. பெற்றோரின் கைப்பிடித்து பள்ளி செல்லும் எனக்கு அங்கிருக்கும் பசுமையான புல்வெளியும் சிறுவர் பூங்காவும் கண்ணுக்கு விடுந்தாகின்றன. அடுத்து வகுப்பறையும் விளையாட்டு மைதானமும் நூலகமும் நீச்சல் குளமும் எனக்கு பிடித்த இடங்களாகும். எப்போதுமே அருகில் இருக்கும் நண்பர்கள் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்களே. எல்லாவற்றிற்கும் மேலாக சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்ற பழமொழி கேட்ப உமை வழி நடத்தும் என் ஆசிரியை எனக்கு மிகவும் பிடித்தமானவர். இப்படி பசுமையான அனுபவங்களை கொடுக்கும் என் பள்ளியில் எனக்கு அனைத்துமே பிடிக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் இதுவரையில் கேட்டது ஹரின் குமரேஷின் பேச்சு. இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியை அலங்கரித்த துவாரகா குருபரன், ஹரின் குமரேஷ் ஆகியோருக்கு சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
தமிழ் மொழி குறித்து சிந்திப்போமா? பெரும்பாலான உலக மொழிகளுக்கு மக்களின் பெயரால் மொழி அமைந்திருக்கிறது அல்லது நாட்டின் பெயரால் மொழி அமைகிறது. ஆனால் தமிழை பொறுத்தவரையில் மக்களுக்கு மொழியின் பெயரால் பெயர் அமைகிறது. தமிழ் என்பது முதலாவதாக வருகிறது, அதன் பிறகே தமிழர் என்பது, அதன் பிறகு தமிழகம், தமிழ்நாடு, இளத்தமிழகம் என்பது. இப்படிப்பட்ட சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது. நீண்ட வரலாறு கொண்ட தமிழ் காலந்தோறும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே பிறமொழி தாக்குதலை தாங்கி வளர்ந்திருப்பது எல்லோரும் அறிந்ததே. சங்க காலத்தில் தமிழ் மன்னர்களின் ஆற்றலை தமிழின் மேல் ஏற்றி அருந்தமிழ் ஆற்றல் என்ற சொல் சொல்லப்பட்டுள்ளது. சேரன் செங்குட்டுவன் படையெடுப்பது ஏன் என்பதற்கு சிலப்பதிகாரம், அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலர் ஆங்கன சீற்றம் கொண்டு இச்சேனை செல்வது என்று பதில் கொடுக்கிறது. இங்கே அருந்தமிழ் ஆற்றல் என்பதற்கு வீரம் என்பது பொருளாகிறது. ஆரிய பிரகதனுக்கு தமிழ் உணர்த்தியதில் தமிழ் என்பதற்கு அகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் சொல்லியதில் தமிழ் என்பதற்கு இறை தமிழ் இறைமை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. தேவார காலத்தில் நாளும் இன்னிசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தன் என்பதற்கு சைவத்தமிழ் என்று சொல்லலாம். அப்பர் பாடிய தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியதில் தமிழை இசைத்தமிழாக காணலாம். ஔவையாரின் தாய்மொழி என்பேன் தகைந்து செய்மொழியோ தாய்மொழியோ செப்பில் இரண்டும் ஒன்று என்று பாடுகிறார். அந்த பாட்டில் வழிபாட்டு தமிழை அறிய முடிகிறது. கம்பராமாயணத்தில் அகத்தியனின் திருவடிகளை ராமன் வணங்கிய போது நீண்ட தமிழால் உலகை அளந்தான் என்று கம்பர் பாடியதில் தமிழ் உலகத்தமிழ் ஆனதை காணலாம். இதனையே சைக்கிளார் பெரியான் பெரிய புராணத்தில் ஞாழம் அளந்த மேன்மை தமிழ் தெய்வத்தமிழ் என்று சிறப்பித்ததில் தமிழ் தெய்வத்தமிழ் ஆகியுள்ளது. ராமாயணத்தில் கம்பர் அகத்தியனை ராமன் வரவேற்றதை என்றும் உள்ள தென்தமிழ் என்றான். இங்கு தமிழ் என்றும் உள்ளது இன்றும் உள்ளதாகிறது. இது உள்ள தமிழ் உளத்தமிழ் என்றாகிறது. சிந்தாமணியில் தமிழ் தலிய சாயல் அவர் தங்க மலர் தூணீர் என்ற வரியில் தமிழ் போன்ற இனிமை பொருந்திய சாயலுடைய பணிமகளிர் என்று சொன்னதில் இனிமை தகவல் காணலாம். இதனை அறிந்துதான் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றார். அவர் வேறொரு பாடலில் தெல்லுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் என்று பாடியுள்ளார். இங்கு தமிழின் சுவை அமுத தமிழை காட்டுகிறது. பாரதிதாசன் அதையே தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். இதனால் உயிர் தமிழ் தெரிகிறது. பாரதிதாசன் வேறொரு கவிதையில் தமிழை எண்ணுயிர் என்று அழகாக சொல்லிய பாடலை பார்ப்போம். கனியடை ஏறிய சுலையும் முற்றல் களையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் என்றும் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர். இத்தகைய பெருமை வாய்ந்த தமிழை அறிந்த மேல்நாட்டு வீரமாமுனிவர் என்ற பெஸ்கி ஜியுபோ ஆகிய 18 அறிஞர்கள் சமயம் பிறப்ப வந்தபோது தமிழில் மயங்கி தமிழை படித்து தமிழுக்கு பெரும் தொண்டு செய்திருக்கிறார்கள். இதனை பார்க்கிற போது தமிழை அறிய முற்படுவோரை தன்பக்கம் இழுக்கும் தமிழை அறிஞர் தமிழ் எனலாம். இத்தகைய தமிழ் காலத்தை வென்ற மொழி, சொற்கள் நிறைந்த சுரங்க மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் பாடிய கவித மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி, பண்பட்ட மொழி, பைந்தமிழ் மொழி, செம்மொழி மகுடன் சூடிய மொழி, ஓங்கி ஒழித்த சமத்துவ மொழி, அவ்வை பாடிய அற்புத மொழி. இதனை தாய்மொழியாய் பேசும் தமிழர் பெருமைக்குரியவர்கள். இந்த பெருமை நிலைக்க வீட்டிலே தமிழ் பேச வேண்டும். வேறு வேறு மொழிகள் கற்கலாம். உன் வீட்டு மொழி தாய்மொழி கட்டாயம் கற்று பேச வேண்டும். பேசும் தமிழ் இல்லை என்றால் தமிழே இல்லை. நாடு மாறி வாழ்ந்தாலும் நாட வேண்டியது பேசும் தமிழை. எழுத்து கவிஞர் அம்பி சின்னவர் நாவில் இன்றே செந்தமிழ் இல்லை என்றால் பின்னவர் அடியில் தோன்றும் பரம்பரை தமிழா பேசும் என்று கேட்கிறார். அவர் மேலும் ஆங்கிலம் மட்டுமா இல்லை, மொழி ஆறல்ல நூறையும் கற்போம், நாங்களும் நாங்களாய் வாழ தமிழ் நாவில் வளர வேண்டாமா என்கிறார். அந்த தமிழ்தான் முகம், அந்த தமிழ்தான் நமக்கு வேலி. பரிபாடலில் தன் தமிழ் தமிழ் வேலி தமிழ் நாட்டகம் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருப்பதன் பொருளை தமிழர் அறிய வேண்டியது. தன்மையான தமிழை காக்கும் வேலியாக கொண்ட தமிழ்நாட்டின் இடமெல்லாம் என்றே பொருள். தமிழர் வாழும் இடத்தில் அவர்களை காக்கும் வேலி தமிழையாகும் என்பதே இதனுடைய அர்த்தமாகும். தமிழகம் ஈழத்தமிழகம் ஆகிய இடமெல்லாம் வாழும் தமிழருக்கு வேலியாயிருப்பது தமிழே. அதேபோல புலம்பெயர்ந்து வாழும் தமிழருக்கு மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கும் வேலியாக இருப்பது தமிழே. அந்த தமிழ் பேசப்பட வேண்டும். பேசினால் தமிழர் என்பர், இல்லையேல் யார் என்று சொல்வரோ?
அங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
எமது தமிழ் மாணவர்களின் தேர்வுத் திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த வருடத்தில் இருந்து பிரித்தானிய தமிழ் தேர்வு சபையுடன் ஒருங்கிணைந்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையினால் ஆண்டிறுதி தேர்வு நடத்தப்படுகின்றது. இத்தேர்வு இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் தேர்வின் மாதிரியை உடையது. வரும் அக்டோபர் மாதம் இத்தேர்வு நடைபெற உள்ளது. அதற்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையுடன் தொடர்பு கொள்ளவும். மின்னஞ்சல் nztamilexam@gmail.com. தொலைபேசி தர்சி 0912-9321-76. நன்றி.
இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள். குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்றல் சேவைகள், உலகெங்கிலும் எப்பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0727-46-9441-0. லங்கா ரெமிட், இலக்கம் 541 வி சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதத்தில் சங்கு பற்றிய ஆய்வொன்றை தருகிறார் செல்வன் ஜேன்சன்.
வணக்கம் நேர்களே, இன்று நான் எடுத்து எம்ப இருப்பது எங்கள் தமிழ் கலாச்சாரத்துடன் அன்று தொட்டு இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கும் சங்கு பற்றிய சிறு ஆய்வொன்றை தரவுள்ளேன். சங்கு பொதுவாக சில கோவில்களில் ஊதுவதுண்டு, அதுவும் அருகிக்கொண்டே வருகிறது. காரணம், அதை எல்லோராலும் ஊத முடியாது. சற்று இசைஞானம் படைத்தவர்களாலேயே அதை ஊத முடியும். அந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு தாய்மார் பால் பெருக்குவதற்கு இந்த சங்கைத்தான் பயன்படுத்தினார்கள். இந்த சங்கை பாலாடை சங்கென அழைப்பதுண்டு. இந்த சங்கம் கடலின் ஒரு வகை உயிரினம்தான். சங்கின் உடலானது நத்தையின் உடலைப் போல மென்மையானதாக காணப்படும். உயிரினத்துக்கு கால்கள் வயிற்றில் இருக்கும். அத்துடன் இது கடினமான ஓட்டிற்குள் வசிக்கும். இந்த உயிரற்ற ஓட்டைத்தான் நாங்கள் சங்கு என்று அழைக்கிறோம். மனப்பாங்கான சேரும் சகதியும் நிறைந்த இடங்களில் இது காணப்படுகின்றது. அங்குள்ள சிறு பூச்சி புழுக்களை அது தனது உணவாக்கிக் கொள்கிறது. சங்கிலும் ஆணும் பெண்ணும் சஞ்சரிப்பதை சங்கு சேகரிப்போர் இனங்காணுவார்கள். சங்கின் முட்டை கூட்டில் பல அறைகள் காணப்படும். இந்த அறைக்குள் பெண் சங்கு முட்டையிடும். முட்டை கருவாக வளர்ச்சியடைந்து பூரணமாக வளர்ச்சியடைந்ததும் இவ்வறைகளின் சுவர்களை பித்துக் கொண்டு குஞ்சுகள் வெளிவருகின்றன. இந்து மகா சமுத்திரத்தில் தான் பலவிதமான சங்குகள் கிடைக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு கரையோர மாவட்டங்களில் கடலில் மூழ்கி சுழியோடிகள் சங்கு எடுக்கிறார்கள். இது முத்து குளிப்பதற்கு சிப்பிகள் சேகரிக்கும் பணியை ஒத்ததாகும். இந்த சங்கை பயன்படுத்தி வளையல், மோதிரம், பதக்கம், மார்பணி போன்றவற்றை செய்கிறார்கள். இந்த சங்கில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என இரு பிரதான வகைகள் உண்டு. அதுவும் வலம்புரி சங்கு கிடைப்பது மிக மிக அரிது. சங்கின் வாயை நம் வாய்க்குள் வைத்து மூச்சு பிடித்து ஊதினால் பூம் என்ற இனிய பக்திமயமான ஒலியை கேட்கலாம். பல இசைக்கலைஞர்கள் இந்த சங்கினையும் இசைக்கருவிகளாக பயன்படுத்துகின்றனர். புராதன காலம் முதல் இந்துக்கள் சங்கை புனிதமானதாக கருதி வருகிறார்கள். இந்திய இலக்கியங்களில் கூட சங்கு பற்றிய தகவல்கள் பல காணப்படுகின்றன. பண்டைய தமிழ் நூல்கள் வலம்புரி, இடம்புரி, மஞ்சளம், பாஞ்ச சன்னியம் என்னும் நால்வகை சங்குகள் பற்றி விரிவாக கூறுகிறது. இன்று கூட சில கோவில்களிலும் சமூக சடங்குகளின் போதும் இந்த சங்கு வகைகளை காண முடிகிறது. தாய் தமிழகத்திலும் மற்றும் தமிழ் இந்துக்களின் திருமணத்திலும் பவுனினால் செய்யப்பட்ட தாலிக்கொடியையே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பங்களாதேஷில் இருக்கின்ற இந்துக்கள் சங்கினால் ஆன காப்பை மணமகளின் கைக்கு போடுவது சம்பிரதாயமாக உள்ளது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜேம்சன். நன்றி, வணக்கம்.
கவிஞர் முத்தையா என்று சொன்னால் எவருக்கும் தெரிந்திருக்காதே. முத்தையா என்ற இயற்பெயரை காட்டிலும் தனது புனைப்பெயராலேயே பெரிதும் அறியப்பட்டவர் கவிஞர் கண்ணதாசன். 8ஆம் வகுப்பு வரைதான் பள்ளிப்படிப்பு படித்திருந்தாலும் அவர் எழுதிய கவிதைகளும் கட்டுரைகளும் புதினங்களும் திரைப்பட பாடல்களும் ஏராளம். தமிழ் இலக்கிய புலமை அவரிடம் இயல்பாகவே இருந்ததே. 1944 1981 இடைப்பட்ட காலத்தில் அவர் 4000 கவிதைகளையும் 5000 அதிகமான திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்கிறார். தென்றல், முல்லை, சண்டமாருதம் போன்ற இலக்கிய இதழ்களையும் அவர் நடத்தினார். அகில இந்திய இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார். ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கண்ணதாசின் ஆரம்பகால பாடல்களில் திராவிட பெருமித உணர்வு பெரிதும் வெளிப்படுவதை காண முடியும். புது கவிதை இயக்கம் பெரிதும் வளர்ந்திருக்காத காலகட்டத்தில் எழுதிய கண்ணதாசன் மரபு கவிதைகளையே பெரிதும் எழுதி வந்தார். கண்ணதாசனின் சொல்லாட்சிக்கு சான்றாக அமையும் திரைப்பட பாடல்கள் ஏராளம். சங்ககால தமிழ் இலக்கியத்தின் கற்பனை செறிவும் சொல்லாட்சியும் பாமரனை சென்றடையும் வகையில் திரைப்பட பாடல்கள் அவற்றை புகுத்தியவர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனின் பல பாடல்கள் சிறந்த கவிதைகளாக அமைந்து இனிய இசையுடன் மக்கள் மனதில் நீங்காத நினைவாக நிலைத்து இன்பம் சுரந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பழைய செய்யுள் ஒன்றை பார்ப்போம். புலர்ந்தும் புலரா பொழுதனையால் புனலாடி உலர்ந்து உலரா தலையுடனே உமையவட்கு மலர்ந்து மலரா மலர் குய்வாள் என்பது ஒரு செய்யுள். அந்த செய்யுள் கவிஞர் கண்ணதாசனின் நினைவில் ஒரு அற்புதமான திரைப்பட பாடலாக மலர்ந்திருக்கின்றது. இன்றைய பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் ஒன்று.
விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே.
மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புதசுந்தரத்துடன் நான் மேவின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வெல்ந்து ஆழப் பிறந்தாயடா, புவி ஆழப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா, வாழப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு நடந்த இளம் தென்றலே, வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே.